ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. அதுல கடந்த வகுப்புகள்ல பூத விவேகத்துல 52 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சோம். அந்த 52 ஸ்லோகங்கள்ல கடைசியா என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தா, பிரம்மம் வந்து பகுதிகள் இல்லாத ஒரு முழுமை, அப்படிப்பட்ட முழுமையிடமிருந்து எதையும் பிரித்து விட முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மையை நமக்கு புரிய வச்சார். அப்ப அதுக்கான ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தினார், அதுக்கு பேர் வந்து நிராம்சம் என்றார். அம்சம் அப்படின்னா அது பல தகுதிகளை பெற்றது, இப்படிப்பட்ட அம்சம் இருக்கு அப்படிப்பட்ட அம்சம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி பல அம்சங்களை கொண்டது. ஆனா நிராம்சம் அப்படின்னா அப்படி எந்த ஒரு அம்சங்களும் இல்லை அந்த இடத்துல, அப்படி பகுதிகள் இல்லாதது, எந்த ஒரு இதுக்கும் சம்பந்தப்படாதது அப்படிங்கிற அடிப்படையில புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு கடந்த ஸ்லோகத்துல சொல்லி கொடுத்தார். ஆனா இந்த பாடத்தை உணர்வதற்கான அந்த நிரம்சமாக இருக்கின்ற அந்த பிரம்மத்திடமிருந்து ஒரு சிறிய பகுதி வெளிவந்தது. அப்படி வந்ததுதான் நமக்கு வந்து அத்வைத வேதாந்தத்துக்குள்ள நம்ம பார்த்தப்போ அந்த பிரம்மம் என்பது அறிவு, அதனுடைய பிரகாசமா வெளிப்பட்டது மனசு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப இந்த மனசு வந்து பிரம்மத்திடமிருந்து வெளிப்பட்டு விவகாரத்துக்குள்ள வந்துட்டு போற மாதிரி தெரியுதே, அப்ப பிரம்மம் வந்து பிரிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்டா, இல்ல பிரம்மம் வந்து முழுமையா தான் இருக்கு, அதுல இருந்து எந்த ஒரு பிரிவும் வரல. ஆனா பிரிவு வந்தது போல தோன்றுவது அந்த மனதினுடைய பரிமாணத்துல அப்படி தெரியுது. அதுக்கு உதாரணம் என்ன சொல்லலாம், இப்போ நாமளே போய் ஒரு நீர்நிலையில் நின்னா நீரில் நம்முடைய உருவம் பிரதிபிம்பிக்கும் போது அந்த உருவம் வந்து அசையும், ஏன்னா நீர் வந்து கலங்கும் போது அப்படியே நம்ம உருவமும் அப்படியே கலங்குற மாதிரி காணப்படும். அப்போ உடனே நான் அசைகிறேனா, நான் மாறுபடுறேனா, அல்லது நான் அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு போறேனா அப்படின்னு பார்த்தா, இல்லை நான் இந்த பக்கம் முழுசாக எந்த பாதிப்பு இல்லாமல் தான் இருக்கிறேன். ஆனால் தண்ணி அசையும் போது அந்த தண்ணியினுடைய அசைவில் என்னுடைய முகம் கை காலெல்லாம் அப்படியே அசைஞ்சு தனித்தனியாக கண்டு போகிற மாதிரி அந்த நீரில் தெரியும். ஆனா அது நீர்னுடைய அசைவு தான் அப்படி என்னுடைய உருவத்தை அசைச்சு காட்டுதே தவிர, உண்மையா என்னுடைய ரியலா இந்த பக்கம் இருக்கிற நிஜ உருவம் வந்து எந்த அசைவுக்கும் பாதிப்புக்கும் பகுதி பகுதியாக பிரிவதற்கும் உட்படுவது இல்லை. ஆனா நீர்ல அப்படி தெரிஞ்சது. அப்ப அதுக்கு எதிர் காரணம்னா அந்த உபாதி, அந்த நீருங்கிற ஒரு விஷயம்தான் காரணம். அது மாதிரி இங்க பிரம்மத்திடமிருந்து வெளிப்பட்ட ஒரு உபாதியாகிய மனசு தான் இப்படி எல்லாம் பாட்பாட்டா பிரிஞ்சிருக்கிற மாதிரி காட்டுதே தவிர, உண்மையில பிரம்மத்தின் இடத்துல எந்த பிரிவும் இல்லை அப்படிங்கிற ஒரு முக்கிய கருத்தை முன்வைத்தாங்க ரிஷிங்க. அப்ப இதை எடுத்து சொல்லக்கூடிய பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்டா, வேதம் தான், ஸ்ருதி. அப்ப வேதம் தான் இதை பிரமாணமாக எடுத்து சொல்கிறது. அப்ப அப்படிப்பட்ட வேதம் தான் சொல்ல வருகின்ற பிரமாண கருத்துக்களை மாற்றவே மாற்றாது, ஆனால் அது சொல்ல வேண்டிய கருத்துக்களுக்கான மொழியை மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை கடந்த ஸ்லோகத்துல புரிய வச்சாரு. ஏன்னா இப்ப நமக்கு மூலமொழி சமஸ்கிருதத்துல வரக்கூடிய வேத சாஸ்திரத்தை அந்த மூல சமஸ்கிருதத்திலேயே நம்ம படிச்சு புரிஞ்சிக்க முடியாது எல்லாராலையும். அப்போ அவரவர்களுடைய தாய்மொழியில அதை நம்ம எடுத்து படிச்சு புரிஞ்சுக்கலாம். அப்போ மொழி மாற்றம் நடக்கலாம், ஆனா மூலம் மாற்றப்படக்கூடாது இல்லையா. வேதம் சொல்லக்கூடிய அந்த ஸ்ருதியினுடைய வேத வாக்கியத்தை மாற்றக்கூடாது, ஆனால் அந்த வேதம் எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்களை மொழியில் மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு உண்மையும் கடந்த ஸ்லோகத்துல முன் வச்சாரு. அப்ப இதெல்லாம் நம்ம உள்வாங்கி கொண்டு நம்ம நடைமுறையில விசாரணை பண்ணி விவேகத்தால பார்க்கும்போது, அந்த வேதமானது தான் சொல்ல வருகின்ற அந்த பூரணத்துவத்தை, அந்த உண்மையை அளவிட முடியவில்லை என்று சொல்லுது. ஆனா சிஷ்யனை அந்த உண்மைக்கு கொண்டு செல்வதற்காக அளவீடு செய்கிறது. அதாவது வேத சாஸ்திரத்தை படிக்க வருகின்ற மாணவர்களிடத்திலே வந்து தகுதி பார்க்கலாம், ஆனா வேதத்தினிடத்துல தகுதி பார்க்க முடியாது, அது பிரமாணம். அப்ப அந்த அடிப்படையில் இங்க உபதேசம் கடந்த முறை கொடுக்கப்பட்டது என்று நம்ம பார்த்தோம். அப்படிதான் 52 ஸ்லோகத்தை நம்ம நிறைவு செய்தோம். இப்ப இன்றைக்கு நம்ம ஸ்லோகம் 53 பார்த்திடலாம். சத்தத்துவம் ஆஸ்திரிதா சக்திஹி கல்பயேத் சதி விக்ரியா வர்ணாபித்தி கதாபித்தௌ சித்திரம் நானாவிதம் யதா. இது ஒரு அருமையான வேதாந்த ஸ்லோகம். இதுல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, சத்து என்னும் தத்துவத்தை ஆதாரமாக கொண்ட சக்தியானது அந்த சத்தில் பல்வேறு மாற்றங்களை கற்பனை செய்து தோற்றுவிக்கிறது. அப்ப அது எவ்வாறு இருக்கிறது என்றால், ஒரு சோற்றின் மீது வர்ணங்கள் பூசப்படும் போது பல்வேறு ஓவியங்கள் தோன்றுகின்றன அல்லவா, அதுபோல சத்தின் மீது இந்த உலகம் தோற்றமாகிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை இந்த ஸ்லோகம் 53வது ஸ்லோகம் நமக்கு புரிய வைக்குது. அதாவது இது வந்து வேதாந்த சாஸ்திரத்தினுடைய ஒரு முக்கிய ஸ்லோகம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நாம் அந்த காலத்தில் வேதாந்தம் வந்து மக்களுக்கு இதை எடுத்து விரிவாக பேசும்போது உபமானங்களை கொடுக்கணும் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். அப்போ அந்த காலத்தில் எக்ஸாம்பிள் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, சத்து வந்து மாறாமல் இருக்கு, ஆனால் அந்த சத்தினிடமிருந்து வெளிப்பட்ட சக்தி மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்ல போனால், நம்ம நேற்று எப்படி கொடுத்தோம் உங்களுக்கு எல்லாம், நேற்று எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது நான் எப்படி உங்களுக்கு இன்றைக்கு மாடர்னாக எப்படி கொடுத்தேன் அப்படின்னா, ஒரு மின்சாரம் இருக்கிறது, அந்த மின்சாரம் சத்து போல, ஆனால் அந்த மின்சாரம் வெளிப்பட்டு அந்த சக்தி ஒரு வயர் வழியாக வரும்போது அதில் வரக்கூடிய ஊடகங்கள் வந்து பல்ப் கொடுத்தா வெளிச்சம் வரும், ஃபேன் கொடுத்தா காற்று வரும், ரேடியோ கொடுத்தீங்கன்னா பாட்டு வரும். அப்போ ஊடகம் தான் மாறுது, உபாதி தான் மாறுது, ஆனால் மின்சாரம் மாறுவதில்லை, அதில் எந்த மாற்றமும் நிகழ்வதில்லை. அப்போ ஆதாரமாக மின்சாரம் இருக்கு, ஆனால் அந்த மின்சாரத்தை அடிப்படையாக வைத்து இயங்குகின்ற உபகரணங்கள் மாற்றத்துக்கு உட்பட்டிருப்பதினாலே பல மாறுதல்களை நமக்கு தோற்றுவிக்கிறது அப்படிங்கிற ஓமானத்தை நம்ம நேற்று பார்த்தோம். இப்போ இன்றைக்கு இவர் சொல்ற ஓமானம், வித்யாரண்யர் வந்து அவருடைய காலத்தில் எடுத்து சொல்லக்கூடிய ஓமானம் என்ன அப்படின்னா, சத்து வந்து ஒருபோதும் மாற்றம் அடைவதில்லை, ஆனால் அதன் மீது இயங்கும் சக்தி அந்த சத்தை ஆதாரமாக கொண்டு பலவித உபாதிகளை தோற்றுவிக்கிறது, அது உலக தோற்றங்களை கற்பனை செய்கிறது. அது எப்படி இருக்கிறது தெரியுமா, ஒரு சுவர் எப்படி மாறாமல் இருக்கோ அந்த சோற்றின் மீது பல வர்ணங்களை பூசி பலவித ஓவியங்களை ஒரு ஓவியன் படைத்து நமக்கு விதவிதமாக காட்டுவது போல, சத்து மாறாமல் இருக்க இந்த உலக தோற்றங்கள் விதவிதமாக மாறிக்கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை புரிய வைக்கிறார். அப்போ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஓவியம் வரையணும் அப்படின்னா ஒரு செவர், வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய ஒரு சுவர் எடுத்துக்குவாங்க. அந்த வெள்ளை சுவற்றில் வந்து அழகழகா ஓவியங்கள் வரைவாங்க. அது அந்த காலத்துலலாம் சுவர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிளிஞ்சல்ல தான் பூசுவாங்க. அதாவது சுவர்லாம் வந்து சுண்ணாம்புல செஞ்சு மேலே கிளிஞ்சல்ல பூசி இதெல்லாம் ஒரு மாதிரி ஃபினிஷிங் பண்ணிட்டு அப்புறம் அது மேலே வந்து அருமையான ஓவியங்களை வர்ணம் தீட்டுவாங்க. அது அழியாத ஓவியமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்கலாம்னா அந்த கர்நாடகாவில் மைசூர் அரண்மனைக்கெல்லாம் போனால் பார்க்கலாம். எத்தனை பேர் போய் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. கர்நாடகாவில் மைசூர் அரண்மனை போனீங்கன்னா, அந்த மைசூரில் அந்த காலத்தில் கட்டின அரண்மனை, அந்த அரண்மனைக்குள்ளே போயிட்டீங்கன்னா அரண்மனை சுவரெல்லாம் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்புல தான் அந்த காலத்தில் பூசி, அந்த பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவரை பிரத்யேகமாக நைஸாக பூசி அது மேலே வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு மாதிரி அடிச்சிருப்பாங்க. அவ்வளோ ஒரு குவாலிட்டி, அந்த ஷைனிங்கில் மேலே படம் வரைஞ்சிருப்பாங்க. அது மிகப்பெரிய ஓவியர்களை வச்சு அந்த படமெல்லாம் வரைஞ்சிருப்பாங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா விதவிதமாக இருக்கும். அந்த சுவற்றில் பார்த்தீங்கன்னா விதவிதமான படங்கள், வர்ணங்களால் பலவித ஓவியங்கள் அந்த அரண்மனை முழுவதும் பார்க்க முடியும். அரண்மனை சுற்றி வரும்போது அப்போ அதெல்லாம் மியூசியம் மாதிரி போய் சுற்றி பார்க்கலாம். அரண்மனையெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு இன்றைக்கும் அனுமதி உண்டு. நீங்கள் மைசூர் அரண்மனைக்கு போனீங்கன்னா உள்ளே போய் அரசர்கள் உபயோகப்படுத்தின கட்டி, அவங்க வாழ்ந்த கட்டில், இருக்கை எல்லாமே பார்க்கலாம். அவங்க என்னென்ன உபயோகப்படுத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் அரண்மனை வாழ்க்கையில் பார்க்கலாம். அதெல்லாம் நமக்கு ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய பாரத தேசத்தில் வாழ்ந்த வாழ்க்கை முறை. இப்போ வித்யாரண்யரும் அப்படி தானே வாழ்ந்தார், அந்த காலத்தில் வாழ்ந்தவர் தான் இப்போ நமக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உபமானமாக சொல்லணும்னா, இந்த வேதாந்த சாஸ்திரத்தை மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும்னா அதிஷ்டானம் சுவரை சொல்லிடுவாங்க. பிரமாணமாக அந்த அது அசைவில்லாமல் ஒரு சுவர் இருக்குப்பா, அந்த சுவற்றின் மீது பல வர்ணங்கள் தீட்டப்பட்ட ஓவியங்கள் தோன்றுவது போல சத்து மாறாமல் இருக்க இந்த உலக தோற்றங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு உபதேசத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. பட் நாம இந்த ஸ்லோகத்தினுடைய உதாரணத்தை பல வகைகளில் பார்த்துட்டோம். இப்ப நம்ம கிட்ட படிக்க வந்த எல்லாருக்குமே தெரியும். நம்ம இன்னொரு ஓமானம் கொடுத்தோம். எப்படி கொடுத்தோம்னா, வெள்ளை திரை. அன்னைக்கு சினிமா கிடையாது, இப்ப இன்றைக்கு சினிமா இருக்கு, டெக்னாலஜி வந்துருச்சு இல்லையா சினிமா. அப்போ அந்த சுவர் வந்து மாறாமல் இருப்பது போல வெள்ளை திரை மாறாமல் இருக்கு, ஆனா அந்த வெள்ளை திரையின் மீது ஓடுகின்ற திரைப்படம் மாறுதலுக்கு உட்பட்டு கொண்டே இருக்கிறது. சீன் பை சீன் சேஞ்ச் ஆகுது. அப்போ ஒரு சீன் பை சீன் சேஞ்ச் ஆகுறது பாக்குறது போது மூவிங் இருக்கு, மூவி வந்து நகருது, படம் மாறுது, காட்சிகள் மாறுது, தோற்றங்கள் மாறுது, அப்படியே பார்த்தா தத்ரூபமா இருக்கு, உண்மை போல இருக்கு. ஆனா அது உண்மையான இல்லை, அந்த வெள்ளை திரையின் மீது ஓடுகின்ற ஒரு தோற்றம் மாத்திரமே. இது எப்படி நமக்கு இப்ப நவீன டெக்னாலஜிய நம்ம திரைப்படத்தோட ஒப்பிட்டு பேசுறோமோ அது மாதிரி அந்த காலத்துல இந்த விஷயத்த மக்களுக்கு புரிய வைக்கணும்ட்டு முனிவர்கள் முயன்று இருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட முயற்சியில அவர்கள் என்ன அடைந்தார்கள் அப்படின்னா, இந்த ஓமானத்தை எடுத்துக்கிட்டாங்க, ஒரு வெள்ளை சுவரின் மீது வரையப்பட்ட ஓவியங்கள் போல. அந்த ஓவியங்கள் என்னன்னா, அழிச்சிட்டு அழிச்சிட்டு மாத்தி கூட வரையலாம்ல. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு சீனரி வரைஞ்சிருக்கலாம், அதை பார்க்கும்போது அஹா அருமையா இருக்குன்னு சொல்லலாம், ஒரு வருஷம் கழிச்சு அதை அப்படியே டல் ஆகி ஃபேட் ஆயிடுதுன்னா உடனே அந்த ஓவியத்தெல்லாம் திருப்பி மேல வெள்ளை அடிச்சுட்டு மீண்டும் ஒரு புது ஓவியம் வரைவாங்க. அப்போ அந்த சத்துங்கிற அந்த அதிஷ்டானமான சுவர் மாறாம இருக்கும், ஆனா அதன் மீது வரையப்பட்ட ஓவியங்கள் மாறிக்கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு முறையும் படம் மாத்தலாம், அது மேல இருக்கிற திரைப்படம் மாதிரி அந்த படங்களை, வர்ணங்களை, ஓவியங்களை மாற்றலாம். ஆனா அதற்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற சுவரை மாற்றம் செய்ய முடியாது. அது போல சொல்றாரு, அது போல இங்கு சத்து ஒருபோதும் மாற்றம் அடைவதில்லை, அதன் மீது இயங்குகின்ற சக்தி அந்த சத்தை ஆதாரமாக கொண்டு பலவிதமான உலக தோற்றங்களை தோற்றுவிக்கிறது அப்படிங்கிறத இந்த செயல் மூலமா நமக்கு புரிய வச்சிட்டாருங்க. அப்ப இங்க நம்ம இந்த 53வது செயலினுடைய ஆழமான உட்பொருளை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, சத்துங்கிறது ஒரு அதிஷ்டானம், அதாவது அடித்தளம், அது என்றுமே மாறாது. ஆனா சக்தி என்பது ஒரு மாயை, ஒரு விவகாரத்துக்கு உட்பட்டது. அது என்ன பண்ணுதுன்னா, சத்தை ஆதாரமாக கொண்டு தோற்றங்களை உருவாக்குகிறது. அப்ப அந்த தோற்றங்களை உருவாக்குவதனால நமக்கு என்ன நடக்குதுன்னா, உலக விவகாரங்கள் தோன்றுகின்றன. ஆனால் அவ்வாறு தோன்றுகின்ற உலக விவகாரங்கள் எதன் அதிஷ்டானத்தில் தோன்றுகிறது அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தா, சத்தின் அதிஷ்டானத்தில் தோன்றுகிறதுங்கிறத புரிய வைக்கிறாங்க. அப்ப சத்துனா என்ன, அந்த இருப்புன்னு அர்த்தம், அந்த இருப்புனா என்ன, அந்த அடித்தளம் என்று அர்த்தம். அப்போ அந்த அடித்தளம்ங்கிறது சுவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அப்ப இது வந்து நம்ம அத்வைத வேதாந்தத்துல எப்படி நம்ம பார்க்கணும், அப்ப அந்த சத்துங்கிறத அறிவு. இங்க நம்ம அத்வைத வேதாந்தத்துக்குள்ள வந்த பிறகு மீண்டும் அந்த கற்பனையான வாழ்க்கையிலேயே போயிட்டு இருக்க கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து சத்துன்னா அது பிரம்மம், அந்த பிரம்மம் எப்படி இருக்குமோ தெரியல அப்படின்னு திருப்பியும் கற்பனையிலேயே வாழாம, இப்ப இந்த அத்வைத வேதாந்த பாடத்துக்குள்ள வந்த பிறகு அந்த சத்துங்கிறது ஒரு இருப்பு, ஆனா அந்த இருப்பின் அதிஷ்டானத்துல சித்து வெளிப்பட்டு இந்த உலகமா பிரகாசிக்க செய்து, அப்போ அந்த சித்தனுடைய வைபவம் இந்த பிரபஞ்சமா மாறி இங்கு பல விவகாரங்கள் நடைபெறுவது போல தோன்றினாலும் அது தோற்றம் மாத்திரம்தான், ஆனால் அதற்கு ஆதாரமான அடித்தளம் அந்த அறிவு இருப்பதினால் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மை நமக்கு புரிஞ்சிட்டா நாம என்ன பண்ணுவோம், இந்த உலகத்தின் மீது பாதிப்பு அடைய மாட்டோம். ஏன்னா இது ஒரு மூவி மாதிரி ஓடிட்டு இருக்கட்டும், அது என்ன வேணா படம் வரும், அதுல காட்சிகள் மாறலாம், கதாபாத்திரங்கள் மாறலாம், ஆனா அதை காணுகின்ற நானோ என்றும் மாறாதவன். அப்ப நான் யார், நான் அந்த தூய அறிவு, ஆத்மா, பிரம்மம், சத்து அப்படின்னு யார் ஒரு தனி மனிதன் தன்னை உணர்கிறானோ அவன் அந்த தெய்வீக நிலையை அடைகிறான், அவனே பிரம்மம் ஆகிறான். அதுதான் அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தைக்கு அந்த இடத்துல பொருள். அப்ப இதை நம்ம நல்லா உள்வாங்கிக்கணும். அதுக்குதான் இந்த ஓமானம். இங்க ஓமானம் என்ன கொடுக்குறாங்கன்னா, சுவர் வந்து ஓவியம் கிடையாது, ஆனால் சுவர் மாறாம இருக்கு, ஓவியங்கள் மட்டுமே மாறிக்கொண்டிருக்கின்றன. இது நமக்கு புரியணும். அது மாதிரி சத்து வந்து உலகம் கிடையாது, ஆகவே சத்து மாறுவதே கிடையாது, அந்த சத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றன, ஆக இது ஒரு தோற்றம். இப்படி புரிஞ்சுக்கிட்டா நமக்கு கன்ஃபியூஷனே இருக்காது அப்படிங்கிறத இந்த இடத்துல ரிஷிகள் வந்து நமக்கு ஆழமா புரிய வைக்கிறாங்க. அப்ப இந்த 53வது ஸ்லோகத்துல நிதித்தியாசனமா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ரெண்டு விஷயங்கள் எடுத்துக்கலாம். எது எது, இந்த சுவர் ஓவியம், அந்த காலத்து அந்த எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கலாம், அல்லது இந்த காலத்துல திரைப்படம் திரை அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ண அமைதியா உட்காந்த உடனே கண்களை மூடி நீங்க தியான நிலைக்கு போகணும். இப்ப நீங்க சுவரா திரையா அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க உங்களை தீர்மானம் பண்ணணும். இப்ப நீங்க எப்படி தீர்மானம் பண்ணணும், ஒன்னு நான் சுவர் என்று தீர்மானம் பண்ணிட்டா அந்த சுவரின் மீது ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கின்றன, அந்த ஓவியங்கள் மாறலாம், ஆனால் சுவராகிய நானோ மாறவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு திட ஞானத்தை உங்ககிட்ட இருக்கணும். அதுதான் நிதித்தியாசனம். அல்லது நீங்க வந்து ஒரு திரைப்படம் திரை அப்படிங்கிற உபமானத்தை எடுத்துக்கிட்டா, நீங்க நிதித்தியாசனத்துல உக்காந்துக்கிட்டு நான் என்றும் மாறாத திரை, அந்த வெள்ளை திரை நான், ஆனால் திரையாகிய என் மீது திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த திரைப்படத்தினுடைய காட்சிகள் மாறலாம், கதாபாத்திரங்கள் மாறலாம், ஆனால் அவையெல்லாம் உண்மை அல்ல, தோற்றம் மாத்திரமே. ஆனால் அந்த தோற்றம் எல்லாம் திரையாகிய என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தெளிவோட நீங்க நிதித்தியாசனம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதாங்க நீங்க அடைய வேண்டிய இலக்கு. அப்போ இந்த மாதிரி பிராக்டிஸ் நீங்க பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய உண்மை நிலை என்ன, என்றும் மாறாத சத்து, அந்த அதிஷ்டானமாக இருக்கின்ற அந்த அறிவு அப்படின்னு உங்களுக்கு உங்களையே அனுபவமாக்குற ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியா இது அமையும். அதுக்கு தான் இந்த நிதித்தியாசன நடைமுறை தேவைப்படுகிறது என்று நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன மாதிரி உறுதி செய்யலாம், இந்த நிதித்தியாசன பயிற்சியை மேற்கொண்டா நம்ம என்ன மாதிரி உறுதிப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதிஷ்டானமாக இருக்கின்ற, சத்தாக இருக்கின்ற, அறிவாக இருக்கின்ற நான் வந்து மாறுவது கிடையாது. அறிவாக இருக்கின்ற நான் மாறுவது கிடையாது, நான் மாற்றம் அல்ல, ஆனால் என்னில் மாற்றங்கள் தோன்றுகின்றன. இது நல்லா புரிஞ்சுக்கணும், நான் மாற்றம் அல்ல, என்னில் மாற்றங்கள் தோன்றுகின்றன. அப்போ நான் தான் அந்த சத்துங்கிறத நீங்க உங்களுக்குள்ள உணர்ந்துட்ட பிறகு உங்களுடைய இருப்பு எப்படி, அந்த அறிவு. அப்போ உங்களுடைய அதிஷ்டானமான அந்த அறிவில் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டு அந்த உலகத்தில் பல தோற்றங்கள் நடந்து கொண்டிருக்கும், அதில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும். ஆனால் அதெல்லாம் என்னில் தோன்றுகிறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் நீங்கள் நின்று இந்த உலகத்தை பார்த்தால் நான் அவற்றில் மாறாதவன் அப்படிங்கிற உங்களுடைய திடத்தன்மை உங்களுக்கு புரியும். அந்த திடத்தன்மையில தான் நீங்கள் நிற்கணும். நீங்கள் வந்து அந்த சத்து, அந்த வெள்ளை திரை, நான் தான் அந்த சுவர், நான் தான் அந்த அறிவு, நான் தான் அந்த ஆத்மா அப்படின்னு நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். நீங்கள் உங்களை சுவர்னு நீங்கள் வச்சுக்கிட்டு நிதித்தியாசனம் பண்ணாலும் சரி, இல்லை உங்களை ஒரு வெள்ளை திரை என்று வைத்துக்கொண்டு நிதித்தியாசனம் பண்ணாலும் சரி, அல்ல தன்னை ஒரு தூய அறிவு என்று வைத்துக்கொண்டு நிதித்தியாசனம் பண்ணாலும் சரி, அந்த அதிஷ்டானமாக இருக்கின்ற சத்து நான் என்பதை ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. அந்த சத்தில் திடமாக நிற்கின்ற பொழுதுதான் மற்றவைகளெல்லாம், இந்த மாற்றங்கள் எல்லாம் என்னில் தோன்றுகின்றது, ஆனால் நானோ மாறாதவன் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை நமக்கு இங்கே புரிய வருது. அதுதான் இந்த ஸ்லோகம் ஆழமா அறிவுறுத்துது. அப்போ சாதகனுக்கான உபதேச குறிப்புகள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டா என்ன சொல்லலாம் இந்த இடத்துல அப்படின்னா, இப்போ உலக மாற்றங்களை வந்து உண்மையான மாற்றம் என்று எண்ணக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்துல நடக்கின்ற மாற்றங்கள் எல்லாம் தினசரி ஒவ்வொரு மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாற்றங்களை பார்த்து ஐயோ இதெல்லாம் இப்படி மாறிடுச்சு அப்படி மாறிடுச்சு ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நம்ம அங்க அங்கலாப்பப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த மாற்றங்களை மாற்றம் என்று எண்ணாதே. மாற்றங்கள் அடித்தளத்தை பாதிக்கவில்லை, இந்த ஓமை உங்களுக்கு தியானத்துல ஒரு சக்தி வாய்ந்ததாக அமைய வேண்டும் என்றுதான் இங்க உபதேசம் செய்யறாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம யார ஓமானமா எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியை நம்ம இந்த இடத்துல ஓமானமா எடுத்துக்கலாம். ஏன்னா பகவான் ரமணர்கிட்ட வந்து இரண்டாம் உலக போர் நடக்கும்போது பத்திரிகையாளர்களும் மற்ற வெளிநாட்டினர்களும் அவரை சந்திக்கும் போது பேட்டி கண்டாங்க. அப்ப சொல்லியிருக்கேன், நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். அப்போ வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க ஒரு வார் நடந்துகிட்டு இருக்கு, எத்தனை மக்கள் கொல்லப்படுறாங்க, அப்படி படுகொலை நடந்துகிட்டு இருக்கு, இனப்படுகொலை நடந்துகிட்டு இருக்கு, நீங்க பார்த்து கவலைப்படாம நீங்க பாட்டு அமைதியாக உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்ட உடனே பகவான் ஸ்ரீ ரமணர் என்ன சொல்றாரு, ஓ அப்படி ஒரு மாற்றங்கள் அங்கே நடந்துகிட்டு இருக்கா, அந்த உலக மாற்றங்களை வந்து உண்மையான மாற்றங்கள் என்று நான் எண்ணவில்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிற திரைப்படம் என்று நான் பார்க்கிறேன். ஏனென்றால் நானோ என்றும் மாறாதவன், நான் அந்த சத்து, அந்த இருப்பு, என்னுடைய அடித்தளத்தை எதுவும் பாதிக்கவில்லை, என் மீது இந்த படம் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு அருமையான விஷயத்த பகவான் ஸ்ரீ ரமணர் அங்கே வந்தவங்களுக்கு உணர்த்தினார். அப்போ இதுதாங்க ஞானத்தினுடைய முதிர்ந்த முதிர்ச்சி. இந்த நிலையை நம்ம ஒவ்வொருத்தரும் அடையணும். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதெல்லாம் கதை கேட்கற மாதிரி கேட்போம், ரமணர் இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாரு, ரமணர் மாதிரி ஒரு ஆள் இல்லை, ஆஹா ஓஹோ அப்படிம்போம். ஆனா அது ரமணருக்கு மட்டும்தான் அது என்னமோ சூட் ஆகுற மாதிரியும், நமக்கு சூட் ஆகாதுங்கிற மாதிரியும், அவருக்கு மட்டும்தான் அது எலிஜிபிள், நமக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரியும், இப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு காலத்தை முடிஞ்சு போய் போய் சேர்ந்துடுறோம். அப்படி இல்லாம இந்த ஞானத்தினுடைய உச்சத்தன்மையை உணர்ந்துட்டா போதும், அந்த இருப்பாக நான் இருக்கும்போது என் மீது போடுகின்ற திரைப்படம் அல்லவா, இதை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று ஆனந்தமா இருக்க முடியும். அப்ப அதனால தான் நான் இப்ப எல்லாம் என்ன சொல்றேன், யூடியூப்ல போய் போட்டு பாத்தீங்கன்னா, ஆஹா காமினி கொல்லப்பட்டார், அப்புறம் உடனே இங்க அமெரிக்கா போர் தொடுத்தது, உடனே இங்க இஸ்ரேல் வந்து இப்படி தாக்குதல் பண்ணுச்சு, இப்ப உடனே அதுக்கு பழிவாங்கும் படலமாக இவர்கள் அவர்களை தாக்கினார்கள் அப்படின்னு நம்ம நியூஸை பார்க்க பார்க்க, ஆஹா அருமையா இருக்கு, சுவாரஸ்யமா இருக்கு, அடுத்து என்ன நடக்க போதோ, இவன் போய் துபாய் அடிக்க போறாம்பல் இருக்கு, அவன் அவன் அடிக்க போறாம்பல் இருக்குன்னு ஒரு டைம் பாஸ். இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே டைம் பாஸ் ஆகும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்வமா போய் யூடியூப்ல நியூஸை பார்த்துக்கிட்டு டிவியை மாத்தி மாத்தி சேனல் மாத்திக்கிட்டு இப்படியே பொழுது போக்கிட்டு இருக்கிறவங்கலாம் சராசரி மனிதர்களா இந்த வேலையை செய்வாங்க. ஆனா இப்ப நீங்க எல்லாம் இந்த ஆத்ம ஞான பாதைக்குள்ள வந்த பிறகு இது போன்ற செய்திகளை எல்லாம் நீங்க தவிர்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் சும்மா திரைப்படத்துல நடக்கிற சீனு, அதுல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த நிகழ்வை வந்து நீங்க வேடிக்கை தான் பார்க்கணுமே தவிர நீங்க ஒண்ணு அந்த நிகழ்வை மாற்ற முடியாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே நம்ம சாந்தோக்கிய உபநிஷத் பாடம் எல்லாம் எடுக்கும்போது இப்போ இதை பார்த்துட்டு உடனே நீங்க உடனே போய் காமினி கிட்ட சொல்லி ஐயா இந்த மாதிரி நீங்க எல்லாம் போர் தொடுக்க கூடாது அப்படி சொன்னதுனால அவங்க ஏத்துக்க போறாங்களா, இல்ல அமெரிக்க அதிபர் கிட்ட போய் ஐயா நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் போர் வைக்கிறீங்க, இதனால மக்கள் எத்தனை பேர் கொல்லப்படுறாங்க, பொதுமக்கள் பாதிக்கிறாங்க, தயவு செஞ்சு கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் அப்படியாப்பா நீ சொல்லிட்டு நான் கேட்டுறேன் பாரு, யாரு என்ன சொன்னாலும் அவங்கவங்க அவங்கவுங்க வேலையை பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் நிகழ்வுல நடக்கக்கூடிய எடுக்கப்பட்ட படம் இல்லையா, அப்ப எடுக்கப்பட்ட படத்துல சீன் பை சீன் ஓடிக்கிட்டு இருக்கிறத நீங்க வேடிக்கை மட்டும்தான் பாக்கணுமே தவிர அந்த சீனை சேஞ்ச் பண்றதுக்கான அதிகாரம் வந்து பார்வையாளர்களுக்கு கிடையாது. அப்ப நாம வந்து பார்வையாளரா வந்திருக்கிறோம், நம்ம பார்வையாளரா வந்திருக்கிறதுனால படம் மட்டும்தான் பார்க்கணுமே தவிர படத்துல மாற்றங்களை நிகழ்த்துறதுக்கு ஏன் நம்ம முயற்சி எடுக்கணும், நம்ம சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா. இந்த நிலை நமக்கு புரிந்தா நம்ம இந்த உலக விவகாரங்கிறது கூட சிக்க மாட்டோம், நாம பாட்டு நம்ம வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு அமைதியா இருப்போம், எது நடந்தாலும் அது நடக்கட்டும், அது நிகழ்வுல இருக்குது அதனால நடக்குது, எடுக்கப்பட்ட படம் அது ஓடுது ஓடட்டும் அப்படின்னு நம்ம அதை கடந்து கடந்து போக போக நம்முடைய ரியாலிட்டி என்ன, அந்த அதிஷ்டானமாகிய சுவர் அல்லது அந்த அதிஷ்டானமாகிய வெள்ளைத்திரை, நான் எதிலும் சம்பந்தப்படாதவன், நான் எதிலும் பாதிக்காதவன், என்னுடைய இருப்பின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, அப்ப நான் இருப்பதினால் இந்த உலகம் இருக்கிறது, இதில் என்ன படம் வேணா ஓடட்டுமே, ஒரு ஹாரர் மூவி ஓடட்டும், ஒரு ஆக்ஷன் மூவி ஓடட்டும், ஒரு அட்வென்ச்சர் மூவி ஓடட்டும், எல்லா மூவிஸும் மாறி மாறி ஓடுறதெல்லாம் அப்படியே ஓடுறதெல்லாம் வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான், அதுதான் வெள்ளைத்திரை. அப்ப வெள்ளைத்திரை வந்து எனக்கு ஏங்க இந்த படத்தை மாத்திட்டீங்க, நல்லா இருந்தது ஆக்ஷன் மூவி, அதை எடுத்துட்டு ஏங்க போய் பேய்ப்படத்தை போட்டீங்க அப்படின்னு அந்த வெள்ளைத்திரை சொல்லுமா என்னைக்காவது, ஒரு நாளும் சொல்லாது. அது பேய்ப்படம் ஓடினாலும் கம்முன்னு தான் இருக்கும், ஆக்ஷன் படம் ஓடினாலும் கம்மு தான் இருக்கும், அல்லது ஃபேமிலி சப்ஜெக்ட் பயங்கரமா அழுகாச்சி படம் ஓடிக்கிட்டு அழுதழுது சிவாஜி கணேசனும் பத்மினி அழுதுட்டு இருக்கிறாங்கன்னா அது கம்முன்னு தான் இருக்கும். ஏன்னா அந்த திரைப்படத்துல வந்து நடக்கிற சீன் வந்து திரையை எவ்வாறு பாதிப்பது இல்லையோ அது போல ஞானிகளாகிய சத்தை ஒரு நாளும் இந்த உலக விவகாரங்கள் பாதிப்பது இல்லை. அப்ப இந்த லெவலுக்கு நம்ம முன்னேறணும் அப்படின்னா ரமண மகரிஷி எந்த அளவுக்கு முன்னேறி இருந்தார், அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்தி வாழ்ந்தார், அவருடைய அந்த அனுபவம் ஏன் நமக்கு உண்டாகவில்லை அப்படின்னு நமக்குள்ள நம்ம கேள்வி கேட்டோம்னா பதில் நம்மிடத்துல தான் கிடைக்கும், பக்கத்து வீட்டுக்காரன் வந்து பதில் சொல்ல மாட்டான். அவருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம், ரமண மகரிஷிக்கும் ரெண்டு கால் ரெண்டு கைதான், நமக்கும் ரெண்டு கால் ரெண்டு கைதான், ரமண மகரிஷி மனிதன் தான், நாம்களும் மனிதன் தான், ரமண மகரிஷிக்கு கண்ணு காது மூக்கு எல்லாமே இருக்கு, நமக்கு இருக்கு, அவரும் வேதங்கள் எல்லாம் படிச்சாரு, நாமளும் இப்ப இந்த அத்தியாத்ம ஞான வேதங்கள் எல்லாம் படிக்கிறோம், ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, அதையெல்லாம் படிச்சு நடைமுறைக்கு வந்துட்டாரு. ரமணரும் ராமகிருஷ்ண பரமம்சரும் இந்த உபதேசங்களை உள்வாங்கி அவங்க நடைமுறைக்கு வந்துட்டாங்க, நாம நடைமுறைக்கு வரமாட்டேங்கிறோம், இவ்வளவுதாங்க டிஃபரன்ஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது அவங்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, ரமணர் மாதிரி ராமகிருஷ்ண பரமம்சர் மாதிரியே நம்ம மாற வேண்டியதில்லை, நமக்கான ஒரு தனித்துவம் இருக்கு, அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது விவேகானந்தர் மாதிரி ரமணர் ஆக மாட்டாரு, ரமணர் மாதிரி விவேகானந்தர் ஆக மாட்டாரு, அதே மாதிரி ராமகிருஷ்ண பரமம்சர் மாதிரி இன்னொரு சுவாமிஜி மாற முடியாது. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு தனி யூனிக்கா இருக்கிறதுனால நம்முடைய நிலைப்பாட்டை நம்ம உணர்ந்து கொண்டு நம்முடைய அதிஷ்டானத்தில் நம்ம நின்று விட்டால் போதும், நமக்கு யாரும் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு இன்னொரு தேர்ட் பார்ட்டி இந்த உலகத்துல இல்லை. இப்ப நீங்க வந்து பிரம்மஞானி அப்படின்னு இன்னொருத்தர் வந்து சொல்லணுமா அவங்க கிட்ட, அவரு அருமையான பிரம்மஞானிங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா நான் தான் பிரம்மஞானின்னு அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம பெருமை அடையிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் மைண்டினுடைய பிளே. அதனால இங்க நம்ம யாருக்கிட்டையும் சர்டிபிகேட் வாங்குறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நம்ம தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் சுயம் பிரகாசமாய் நாம் இருக்கிறோம், அது நம்முடைய அதிஷ்டானமாகிய சத்தின் மீது நம்முடைய வைபவம் தான் இந்த பிரபஞ்சமாக விரிந்து இங்க விவகாரத்துக்குள்ள இருக்கு. ஆனா இந்த விவகாரங்கள் எல்லாம் என்னுடைய இருப்பினாலே இருக்கிறது, அவைகள் வெறும் தோற்றம் மாத்திரமே. அந்த தோற்றம் மாத்திரமே அப்படிங்கிறது நம்ம எப்படி ப்ரூவ் பண்றோம் அத்வைத வேதாந்தத்துலன்னா, நமக்கு அந்த மூன்று அவஸ்தா திரயத்தின் மூலமா ப்ரூவ் பண்றோம். கனவு நிலை எப்படி உங்களுக்கு கற்பனையா இருந்தாலும் அது கனவு காணுகின்ற வரைக்கும் உண்மையா இருக்கும், அது மாதிரி நனவு நிலை கற்பனையாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை இருக்கின்ற வரைக்கும் உண்மையாக இருக்கும். அப்ப இந்த டிஃபரன்ஸை நீங்க புரிஞ்சுக்கிட்டா, இந்த வாழ்க்கைங்கிறது உடம்புக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆத்மாவுக்கு இல்ல. ஆத்மா வருவதும் இல்லை போவதும் இல்லை. ஆத்மானா அந்த இருப்பு, சத்து, பிரம்மம், உணர்வு, நம்முடைய சுயம் அது. அது வருவதும் இல்லை போவதும் இல்லை. ஆனால் அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்ட இந்த உலகம் தான் வந்து போகின்றது. அப்ப அந்த உலகத்திலே இருக்கின்ற இந்த உடலும் மனசும் அவ்வாறு வந்து போகின்றது. அப்ப இது நான் அல்ல, நானோ என்றும் மாறாதவன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அடிப்படை உண்மையை இந்த 53வது ஸ்லோகத்துல நிரூபிக்கிறார். அதுக்கான அருமையான அவமானத்தை தான் இந்த சுவர் ஓவியம் என்று விளக்குகிறார். அப்ப இதை நம்ம நல்லா உள்வாங்கிக்கிட்டு ஒரே வரியில புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் என்றும் மாறாத சுவர், அதுவே சத்து. ஆனால் அந்த சுவரின் மீது வரையப்பட்ட ஓவியங்கள் தான் இந்த உலகம். அப்ப அந்த ஓவியம் என்பது அந்த சுவரின் மீது வரையப்பட்டிருந்தாலும் அது தோற்றம் மாத்திரமே. அதுபோல இந்த உலகம் என்பது சத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருந்தாலும் அது தோற்றம் மாத்திரமே. இதுதாங்க விஷயம். இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 53வது ஸ்லோகம் உங்களுக்கு அருமையா புரிஞ்சுக்கிச்சுன்னு அர்த்தம். அடுத்து 54. ஆத்யோ விகார ஆகாசா சோபகாச ஸ்வபாவான் ஆகாசோ ஸ்தீதி சத் தத்துவம் ஆகாசோ பயனு கச்சதி. இது ஒரு அருமையான ஸ்லோகம்ங்க. இதுல என்ன சொல்றாருன்னா, இந்த 54வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த பிரபஞ்ச படைப்புல மாற்றங்களின் வரிசையில் முதலில் தோன்றிய மாற்றம் என்பது ஆகாசம். ஆகாசம்தான் முதல்ல மாற்றம் அடைஞ்சது. அது வந்து எல்லாவற்றைக்கும் இருப்பதற்கான இடம் கொடுக்கின்ற ஒரு விஷயம். ஆகாசம் என்ன பண்ணுதுன்னா இடத்தை கொடுக்கும். ஆகாசம் தான் எல்லாம் தங்குவதற்கான இடம் கொடுக்கும். ஆகவே அது இடம் கொடுக்கும் இயல்பை உடையது. அப்போ ஆகாசம் இருக்கிறது என்று நாம் சொல்வதில் சத்து என்னும் இருப்பு தத்துவம் ஆகாசத்தில் கூட பின்தொடர்ந்துதான் நிற்கிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை புரிய வைக்கிறார். அப்ப இந்த இடத்துல ஏன் வந்து ஆகாசத்தை எடுத்து இந்த ஸ்லோகத்துல பேசுறார் அப்படின்னா, ஆத்யோ விகார ஆகாசகா, அந்த ஆகாசத்தின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாம இத வந்து எப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வேதாந்த சாஸ்திரங்களை படிக்கும் போது பஞ்சீகரண பாடங்கள்லையும் இதை பார்த்தோம். படைப்பு உருவாவதற்கு முன்னாடி ஒரு புருஷன் இருந்தான், வெறும் ஆகாசம் மட்டும் இருந்தது, அங்க ஒன்றுமே இல்லை. ஆனா அந்த ஆகாசம் தன்னை வெளிப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று விரும்பிய உடனே அந்த ஆகாசத்திலிருந்து மற்ற 4 பூதங்கள் வெளிப்பட்டன. அப்ப ஆகாசத்திலிருந்து காற்று, காற்றிலிருந்து அக்னி, அக்னிலிருந்து நீர், நீர்லிருந்து நிலம் அப்படின்னு ஒவ்வொரு பூதங்களும் உருவாக்கப்பட்டன. அப்ப வாயோர் அக்னி, அக்னியர் ஆப்பகா அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா அந்த ஸ்லோகம். அப்ப இது மாதிரி ஒவ்வொன்றும் வெளிப்பட்டது, அந்த ஆகாசத்திலிருந்து ஒவ்வொரு பூதங்களாக வெளிப்பட்டது. அப்படி வெளிப்பட்ட பூதங்கள் எல்லாம் சூக்ஷமமாக இருந்தன. கண்களுக்கு புலப்படாத சூக்ஷம நிலையில இருந்த அந்த பஞ்சபூதங்கள் பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பிறகு அது இந்தந்த ரேஷியோவில் மிக்ஸ் ஆன உடனே அங்க ஸ்தூல வடிவம் எடுத்தன. அப்ப அந்த ஸ்தூல வடிவத்தில் இந்த பிரபஞ்சம் கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படின்லாம் நம்ம படிச்சோம். அது வந்து பஞ்சீகரண பாடங்கள்லையும் படிச்சோம், வேதாந்த சாஸ்திரங்களையும் அதெல்லாம் படிச்சோம். அப்ப எதற்காக அதெல்லாம் படிச்சோம் அப்படின்னா, இந்த படைப்பின் நோக்கம் எதன் அடிப்படையாக கொண்டு இருக்குன்னா பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டிருக்குங்கிறதுக்காக படிச்சிட்டோம். அப்ப அந்த அடிப்படையில் இங்க சொல்லி இவர் என்ன சொல்றாருங்கிறத இந்த ஸ்லோகம் விரிவா பார்க்கலாம். இப்ப இந்த உலக தோற்றங்களிலே முதலாவதாக வெளிப்படுவது ஆகாசம். அது எல்லாவற்றிற்கும் இடம் வழங்குகின்ற ஒரு பண்பை கொண்டது. அந்த ஆகாசம் இருக்கிறது என்று நாம் சொல்லும் போது அந்த இருக்கிறது என்ற உணர்வு ஆகாசத்தின் சொந்த இயல்பு அல்ல, அது சத்தேனும் இருப்பு தத்துவத்தின் பிரதிபலிப்பு. அதனால் ஆகாசம் கூட சத்தின் மேல் நிலை பெற்றதுதான் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்க வித்யாரண்யர் விரிவாக இந்த அத்வைத வேதாந்த சாஸ்திரத்துல அந்த அதிஷ்டானத்தின் அந்த அடித்தளத்தின் ஆழத்தை நமக்கு இங்க புரிய வைக்கிறார். அப்ப நம்ம இங்க நல்லா கொஞ்சம் உள் வாங்கணும். அதாவது எப்படி இதை நம்ம உள்வாங்கி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இந்த பாடங்கள் எல்லாம் நம்ம படிக்கும்போது நமக்கு நிறைய குழப்பங்களை கொடுக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து சித்தர் மார்க்கத்துல சில பாடங்களை படிச்சிருப்போம், அப்புறம் வேற துவைதங்கள்ல சில பாடங்கள் படிச்சிருப்போம். அப்ப நம்ம அதுல எல்லாம் என்னன்னா, ஆகாச தத்துவம் தானே கடவுள் தத்துவம்னு சொன்னாங்க, அப்ப அந்த வெட்டவெளி தத்துவம் தானே இறை தத்துவம்னு சொன்னாங்க. இப்ப இவர் என்னன்னா, ஆகாசம் கூட சத்தின் மேல் நிலை பெற்றதுதான் அப்படின்னு ஒரே வார்த்தை போட்டாரு. அப்போ சத்து மாத்திரமே இருக்கிறது, அந்த சத்தின் மூலமா தான் எல்லாம் வெளிப்பட்டது அப்படிங்கும் போது, அங்க ஆகாசம் இருக்கிறது என்று சொல்லும் போது கூட அந்த இருக்கிறது என்ற உணர்வு வந்து ஆகாசத்தினுடைய சொந்த இயல்பு அல்ல, அது சத்தேனும் இருப்பு தத்துவத்தின் பிரதிபலிப்பு என்று இங்க விஷயத்தை உடைச்சிட்டாரு. அப்ப அப்படி உடைச்ச உடனே நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லையே. இந்த சித்தர்கள் எல்லாம் பாடும்போது அழகா எப்படி பாடுவாங்கன்னா, அந்த வெட்ட வேலி தன்னை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் எதுக்கடி, குதம்பாய் பட்டயம் எதுக்கடி அப்படின்னு வெட்ட வேலியை பத்தி ஒரு குதம்பை சித்தர் பாட்டு இருக்கு. அப்ப குதம்ப சித்தர் வந்து அந்த வெட்ட வேலிங்கிற தத்துவத்தை பாடும்போது, வெட்ட வேலி தன்னை மெய்யென்று இருப்போர்க்கு, அந்த வெட்ட வேலின்னு ஒன்று இருக்குப்பா, அதுதான் உண்மை என்று யார் கருதி கொள்கிறார்களோ, அப்படி உண்மை என்றால் இருப்பு மெய் அப்படிங்கிற அடிப்படையில பேசுறார். வெட்ட வேலி தன்னை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் எதுக்கடி, பட்டயம்னா பவுண்டரி, அதாவது பட்டா வாங்குறது, இந்த லேண்ட் என்னுடையது அந்த லேண்ட் என்னுடையதுன்னு ஒரு பட்டா வாங்கிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பட்டயம் எதுக்கடி குதம்பாய், பட்டயம் எதுக்கடின்னு குதம்பி சித்தர் பாடல் நம்ம கேட்ட உடனே அந்த இடத்துல நமக்கு என்ன, அப்ப வெட்ட வெளி தன்மையில இறைவன் இருக்கிறான், அவன் வெளியா இருக்கிறான், ஆகாசமா இருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட அந்த ஆகாச தத்துவத்தில் இருக்கின்ற இறைத்தன்மைக்குள்ள எந்த பிரிவினைகளும் இல்லை, எந்த பவுண்டரியும் கிடையாதுங்கிறத நாம் புரிஞ்சிக்க முடியுது. அப்ப நம்முடைய நிலைப்பாடு அங்க வந்து எப்படி தோணும்னா, அந்த ஆகாசம்தான் பிரம்மம் அப்படிங்கிற மாதிரி முடிவு செஞ்சு வச்சிருந்தோம். ஆனா இங்க வந்து வித்யாரண்யர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஆகாசம் கூட சத்தின் மீது நிலை பெற்றதுதான் சொல்லும் போது, அப்ப சத்து வேற ஆகாசம் வேறையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இப்ப எழுந்திருக்குது இல்லையா. அப்ப இங்க இந்த கேள்விக்கான சரியான விளக்கத்தை நம்ம எப்படி பெறலாம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும் இல்லையா. அந்த ஆராய்ச்சி எப்படி நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா, இப்ப ஆகாசம் இருக்கிறது அப்படிங்கிற அந்த இருப்பு தன்மை என்பது ஆகாசத்தின் குணம் அல்ல. ஏனென்றால் அந்த இருப்பு அந்த சத்திலிருந்து மட்டுமே அது வெளிப்பட்டு அவ்வாறு காணப்படுகிறது. ஆகவே ஆகாசம் கூட சத்தை சார்ந்ததே, அதனால் அது இருப்பதாக தோன்றுகிறது. அப்ப இதன் மூலம் சத்து இல்லாமல் எந்த பூதமும் இருப்பதாக சொல்லவே முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை இங்க முன்னிறுத்துறார். அப்ப இப்படி ஒரு தத்துவத்தை நம்ம முன்னிறுத்தும் போதுதான் இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த ஆகாச தத்துவம் அப்படிங்கிறது வந்து ஒரு வெளி வெட்ட வெளி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த வெட்ட வெளியே அப்படின்னு நம்ம சொல்லும் போதும் நம்ம மனசு என்னன்னா, அந்த நீல வானத்தை சில டைம் கற்பனை பண்ணோம், அப்புறம் நாம் அதை புரிய வைப்போம் வகுப்புகள்ல. எப்படி புரிய வைப்போம்னா, அந்த ஆகாயம் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி அந்த நீல வானம் கிடையாது, அது பஞ்சீகரணம் நடந்த பிறகு நம்முடைய பார்வைக்கு தெரிகின்ற அந்த நீலவான ஆகாயம். ஆனா அந்த நீலவான ஆகாயத்திலிருந்து தான் நெருப்பு பூதம், காற்று பூதம், நீர் பூதம், அந்த பூமி பூதம் எல்லாம் வந்து இப்ப இந்த பஞ்சீகரணம் நடந்து இந்த உலகமாக நமக்கு காட்சிப்படுது. ஆனா இது இந்த பஞ்சீகரணம் நடப்பதற்கு முன்னாடி ஒரு சூட்சம ஆகாயம், கண்ணுக்கு புலப்படாத ஒரு ஆகாயம் மட்டும் இருந்தது, அதுதான் உண்மையான வெளி, வெட்ட வெளி அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை நம்முடைய பழைய பாடங்கள்ல முன்னிறுத்தணும். அப்ப அப்படிப்பட்ட அந்த வெட்ட வெளி தன்மை, அந்த இருப்பு தன்மைய ஆகாசம் அப்படிங்கிற ஒரு குணத்தோடு அது இருக்கிறது என்று பொருத்தி பார்த்தா, அந்த ஆகாசத்திடமிருந்து மற்ற பூதங்கள் தோன்றின அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்துவிட்டால் கூட, அந்த ஆகாசத்துக்கு தனித்துவமான அந்த இருப்பு அடையாளம் இல்லை, அந்த அதிஷ்டானம் இல்லை, அந்த இருப்பு சத்திலிருந்து மட்டுமே வருகிறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய உண்மையை இங்க உணர்த்துறத கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தனை பண்ணி பார்த்தோம்னா, இப்ப அதுக்கு ஒரு சூட்சமான ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம மனோபாவத்துலதான் நம்ம என்ன பண்றோம்னா, இங்க மனிதனாக இருந்து கொண்டு நம்ம வெளியே தெரிகிற ஆகாயம் வந்து நமக்கு வேறாக இருக்குதுங்கிறதுக்கு தான் இந்த கேள்வி எழுப்புறோம். வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பும் போது நமக்கு என்ன தோணுதுன்னா, ஆமா ஆமா, வெளியே ஒரு வெளி இருக்கு, அந்த வெளிதான் இறைவன். அப்ப அந்த வெளி இருக்கும்போது அதை பிரிக்க முடியாது, இறைவனை பிரிக்க முடியாதுங்கிற அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த அத்வைத வேதாந்த சாஸ்திரம் இன்னும் ஒருபடி மேல வந்து என்ன சொல்லுதுன்னா, உன்னால் பார்க்கப்படுகின்ற அல்லது உன்னால் கேட்கப்படுகின்ற விஷயங்கள் எதுவாக வேணா இருக்கட்டும், அது ஆகாசமா இருக்கட்டும் அல்லது அதுக்கு மேல ஏதாவது ஒரு புது பேரா கூட இருக்கட்டும், ஆனா அது எல்லாம் நீ இருக்கிறதுனால இருக்குது. அப்போ உண்மையான சத்து நீ தான், அந்த அதிஷ்டானமே நீ தான் அப்படின்ட்டு நம்ம எப்படி காட்டி கொடுக்குறாங்க குருமார்கள் அப்படின்னா, நம்மள அந்த அறிவா உணர்வா காட்டி கொடுக்குறாங்க. அதுதான் இங்க ஹைலைட்டட் பாயிண்ட். அப்போ நம்ம வந்து சாதாரணமாக நம்ம மேலோட்டமாக பார்த்தா அங்கே கிராவிட்டியில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறது இப்போ புரியும். அதனால தான் ஒரு ரகசியங்கிறேன். இப்போ எப்படி புரியும்னா, இப்போ நான் வேறு உலகம் வேறுங்கிற பிரிவினையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் எனக்கு வெளியே ஒரு ஆகாசம் இருப்பதாக நான் கற்பனை பண்ணுறேன். அப்புறம் அந்த ஆகாசம் வந்து பர ஆகாசம் மகா ஆகாசம்னு சொல்கிறேன். அப்புறம் எனக்குள்ளே இருக்கிற ஆகாசம் வந்து சின்ன ஆகாசம் அப்படிங்கிறேன். அதை வந்து கட ஆகாசம் அப்படின்னு ஒரு ஓமானத்தில் நம்ம எடுத்து வேதாந்த சாஸ்திரத்தில் விளக்கும் போது, வெளியிருக்கிற மகா ஆகாசம் வந்து ஒரு குடத்துக்குள்ள பூந்துட்டதுனால அது கட ஆகாசம்னு பேர் பெறுது. ஆனா உண்மையில அந்த ஆகாசத்தை பிரிக்க முடியாது, ஒரே ஆகாசம் தான். அது கடத்துக்குள்ள வந்ததுனால அது கட ஆகாசம் என்றும், அது கடத்துக்கு வெளியிருக்கிறதுனால மகா ஆகாசம் என்றும் நம்ம சொன்னாலும் ஆகாசத்தில் பிரிவினை இல்லை என்பது போலவே இங்க ஒரே இருப்பிலே அந்த சத்தினிடத்திலே பிரிவினை இல்லை என்ற ஒரு எக்ஸாம்பிளை கொடுப்பதற்காக நம்ம ஆகாசத்தை கையாண்டோம். ஆனா அந்த உண்மையா அந்த ஆகாசம் தான் பிரம்மமா அப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்டா போய் பார்த்தா, அந்த பிரம்மமே நாம் தான் நம்மை உணர்கின்றோம் இல்லையா. அந்த உணர்வு நம்ம இடத்துல எப்படி ஏற்படுது? அறிவின் அதிஷ்டானத்தில் ஏற்படுது. அப்ப உண்மையிலேயே நான் ஆகாசத்தை உணர்கிறேன் என்று சொல்பவன் யாரோ அவன் தாங்க சத்து. இப்பதான் அந்த பேஸ் உங்களுக்கு புரியும், பேஸ்மெண்ட் புரியும். அதாவது நான் சத்து என்ற நான் இருப்பதினால் என்னுடைய இருப்பின் மூலமாக எனக்கு வெட்டவெளி தெரியும். நான் இல்லாவிட்டால் வெட்டவெளி தெரியாது. என வெட்டவெளி என்பதை உணர்பவன் யாரோ அவன் சத்து. அப்ப சத்தின் அதிஷ்டானத்தில் வெளிப்படுகின்ற இந்த வெளி தான் இங்க சித்தாக பிரகாசித்துக் கொண்டிருக்கு. அப்ப இந்த சத்தை வெளிப்பட்டு சித்தாக பிரகாசிக்கிற ஒரு பிரதிபலிப்பு, அந்த பிரதிபலிப்பு எப்படி வெளிப்படுது? ஒளியும் ஒளியும் தத்துவமா வெளிப்படுதுங்க, சவுண்ட் அண்ட் லைட் எனர்ஜி. அதுதான் இங்க விநாயகர் முருகன். இதெல்லாம் ஒரு சயின்டிபிக்கலாவும் நம்ம பார்த்தாலும் மேட்ச் ஆகும். ஏன்னா இங்க சயின்ஸ் என்ன சொல்லுது, ஒரு ஒளி அலையும் ஒரு சவுண்ட் அலையும் தான் உலகம் படைப்பில் தோன்றது. அதுதான் பிக் பேங் தியரி. பிக் பேங் தியரி வந்து சயின்ஸ் சொல்லும்போது என்ன சொல்லும்னா, ஒரு பெருவிடிப்பு நிகழ்ந்தது. அந்த பெருவிடிப்புல ரெண்டு விஷயங்கள் வெளிப்பட்டது. என்னென்ன வெளிப்பட்டதுங்க? வெடிச்ச உடனே ஒரு வெளிச்சம் வெளிப்பட்டது, அந்த வெடிப்பில் ஒரு ஓசை வெளிப்பட்டது. அதை சயின்ஸ் ஏத்துக்குது. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பிக் பேங் தியரியில பஸ்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டிகல் பஸ்ட் ஆகுது. அந்த பஸ்ட் ஆன உடனே அதுல இருந்து ஒரு சவுண்ட் எனர்ஜி வெளிப்படுது. நாட் ஓன்லி சவுண்ட் எனர்ஜி, லைட் எனர்ஜியும் வெளிப்படுது. ஏன்னா பஸ்ட் ஆகும்போது அந்த பிளாஸ்ட் ஆகும்போது அதுல இருந்து ஒரு லைட் வெளிப்படுது. அப்போ ஒளி அண்டு ஒளி, தமிழ்ல ஒளி ஒளி அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல சவுண்ட் அண்ட் லைட் அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒளி ஒளின்னா எந்த ஒளியை சொல்றேங்கிற கன்ஃபியூஷன் வரக்கூடாது இல்லையா. ஆக லைட் அண்ட் சவுண்ட் எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத சயின்டிஸ்ட் அக்செப்ட் பண்றாங்க இல்லையா. இதை நம்ம சாஸ்திரம் பல 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிடுச்சு. எப்படி சொல்லிடுச்சுன்னா, படைப்பு உருவாகும் போது இங்க ஒரு ஒளியும் ஒளியும் வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லுது. ஆனா அந்த ஒளியும் வெளியும் வெளிப்படுகின்ற உண்மை தன்மைய உணர்ந்தவன் யார் அப்படின்னு நம்ம அந்த அதிஷ்டானத்துக்கு திரும்பிட்டோம்னு வச்சுக்கீங்களேன், அந்த ரிஷிகளுடைய அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டோம்னா அது நான் தான். ஏன்னா இப்ப நான் இருக்கிறேன்ங்கிற தன்னிருப்பில் நான் உண்டாக்கிய இந்த பிரபஞ்சம் எனக்கு வெளியே காட்சிப்படுதுன்னா அதுக்கு எனக்கு ஒரு ஒளி தேவை, லைட் வேணும். எனக்கு விஷன் இருக்கு இல்லையா. எனக்கு விஷன் இருக்கிறதுக்கு எப்படி என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? இப்போ நான் கண்ணை திறந்த உடனே எனக்கு காட்சிகள் தெரியுதுன்னா அந்த காட்சிகள் வெறும் கண்ணின் மூலமா தெரியுதா அப்படின்னா இல்லை. இப்போ நான் பேசுறதெல்லாம் ரொம்ப இன்டெப்தான சப்ஜெக்ட். அதாவது ஒரு காட்சி வந்து வெறும் கண்ணின் மூலமா தெரியுமானா? தெரியாது. அந்த கண்ணுக்கு பார்க்கின்ற பார்வை சக்தி இருந்தா தான் காட்சிகள் தெரியும். அப்போ அந்த பார்வை சக்தி என்பது ஒரு ஒளி சக்தி, அந்த கண்ணின் இடத்துல இருந்து வெளிப்படுகின்ற ஒரு ஒளி. அந்த ஒளி தான் இங்க லைட் எனர்ஜி. அந்த லைட் எனர்ஜி இருந்ததால்தான் உலகம் உங்களுக்கு தோற்றமாகும், இல்லைன்னா உலகம் தோற்றமாகாது. அதனாலதான் வயசான பிறகு அவருக்கு கண் ஒளி குறைஞ்சிடுச்சுங்க, கண் பார்வை குறைஞ்சிடுச்சுங்க, ஒளி குறைஞ்சிடுச்சு, பவர் போயிடுச்சு, கண் பவர் போயிடுச்சுன்னு சொல்றேன் இல்லையா. அப்ப அந்த கண்ணுடைய அந்த ஒளித்தன்மை குறைய குறைய பார்வை மங்க ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த ஒளி அந்த வெளிச்சம் எப்படி நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுது இல்லையா. அப்ப இப்படி வெளிப்பட்டு இந்த உலகத்தை நம்ம பாக்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து சும்மா கண்ணால் மட்டும் பார்த்து இந்த உலகத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நமக்கு சவுண்ட் எனர்ஜி தேவைப்படுது. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு சின்ன குழந்தையா பிறந்திருக்கிறேன், காதே கேட்கல. அப்போ நான் வந்து கண் ஒளி மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே பார்க்குறேன். அம்மா வந்து பாருடா இதான் பென்சில் அப்படிங்கிறாங்க. நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் அந்த பென்சில் என் காது கேட்கவே இல்லை. அப்புறம் அம்மா வந்து இது பேனாங்கிறாங்க, நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், என்னுடைய காது கேட்கவே இல்லை. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் காதே கேட்காம நான் வந்து இந்த உலகத்தை பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ இந்த உலகத்தில் இது இது இன்னதுன்னு என்னால் எப்படி பகுத்து பிரித்து பார்த்து புரிந்து கொள்ள முடியும்? அப்போ பகுத்தறிவு பரிமாணத்தில் நான் உயர முடியாமல் போயிடும். காது கேட்கல அப்படின்னா காட்சிகள் மட்டும் தெரியும், ஊம படம் ஓடுற மாதிரி. அப்ப ஊம படத்தை வச்சுக்கிட்டு நான் எப்படி வேணா அந்த படத்தை புரிஞ்சுக்கலாம்ல. அந்த காலத்துல முதல் முதல் படம் வந்து ஊம படம் தான் எடுத்தாங்க, சவுண்ட் இருக்கு அது படத்துல. அப்ப படத்தை பார்த்தா நீங்களா கதை கற்பனை கதைப்படியா கதை விட்டுக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கற்பனை தோணும் இல்லையா. அப்படிதானே இப்ப மொழி தெரியாத படம் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம்னா நம்ம நிறைய புருடா விடலாம் கதையெல்லாம். இப்ப ஒரு சைனீஸ் படமோ அல்லது ஒரு பிரெஞ்சு படமோ போய் பாக்குறோம், நமக்கு லாங்குவேஜ் புரியல, அதுல ஒரு கதாநாயகனா கதாநாயகி வராங்க, ஒரு குதிரை மேல போறாங்க, இப்படி எல்லாம் ஒரு சீன் ஓடிக்கிட்டு இருக்கு. உடனே நாம வந்து அந்த சீனை வச்சுக்கிட்டு வந்து இங்க புருடா விட்டுக்கிட்டு கதை ஓட்டலாம். ஆனா உண்மையா அவங்க டயலாக்கும் அங்க நடந்த காட்சிகளும் கதைகளும் வேறையா இருக்கும். அப்ப இது மாதிரி நம்ம நம்முடைய கற்பனா சக்தியை வேணா நம்ம எப்படி வேணா மாத்தி மாத்தி உபயோகப்படுத்தலாமே தவிர, உண்மையா படம் எடுத்திருக்காங்க என்ன ஸ்டோரி அந்த உண்மையா கதை அப்படிங்கிறது அந்த மொழி தெரிஞ்சவனுக்கு தான் தெரியும். அப்ப இதுல எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு எப்படி ஒளி அவசியமோ அது மாதிரி ஒளி அவசியம். அப்ப இந்த ஒளியும் ஒளியும் இல்லாவிட்டால் உலகம் இல்லை. அப்ப இதுவும் இங்க ஒரு அடிப்படை அம்சமாக பார்க்கப்படுவதனாலதான் இங்க பிரபஞ்ச படைப்புல முதல்ல பிக்பேங் தியரியில அந்த லைட் அண்ட் சவுண்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆன மாதிரி இங்க சாஸ்திரமும் ஒளியும் ஒளியும் தான் முதலில் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அது ஆகாயத்தினுடைய ஓசை தான் ஓம்காரமாகவும் இங்க காட்டி கொடுத்தாங்க. அப்ப இப்படிதான் நம்ம ரிஷிகள் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்கிறாங்க. அப்ப நாம இந்த இடத்துல டெப்தான சப்ஜெக்டுக்குள்ள வந்தா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நீங்க வெட்டவெளி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போனாலும் அந்த வெட்டவெளிதான் யார் உணர்கிறானோ அவன் தான் உண்மையில சத்து. தன்னுடைய இருப்பில் தான் இந்த வெட்டவெளி கூட இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டவன் தான் உண்மையில் அந்த அதிஷ்டானத்தை அறிந்து கொண்டவன் அப்படிங்கிற அடிப்படை உண்மையை இங்க சாஸ்திரம் பேசுது. அப்ப அந்த அடிப்படை உண்மையை நீங்க இங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதான் இப்ப நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன், நீங்க இருப்பதினால்தான் இங்க எல்லாம் இருக்கிறது அப்படிங்கறத அந்த ரிஷிகள் சொல்ற வார்த்தையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். இல்லைன்னா நீங்க இல்லாம எப்படி சூரியன் இருக்கும், நீங்க இல்லாம எப்படி சந்திரன் இருக்கும், நீங்க இல்லாம எப்படி பஞ்ச பூதங்கள் இருக்கும், நீங்க இல்லாம எப்படி வெட்ட வெளி தெரியும் உங்களுக்கு. வெட்ட வெளிங்கிற ஒரு விஷயமே நீங்க இருக்கிறதுனாலதான் நான் ஏத்தி வச்சிருக்கிறேன். நான் உங்ககிட்ட சொல்றேன் வெட்ட வெளி இப்படி ஒன்று இருக்குங்க, அந்த வெட்ட வெளி மூலமா இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது, அது பஞ்சீகரணத்துல இப்படிதான் நடந்தது அப்படின்னு நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொன்னாலும், அது நீங்க இருந்ததுனால தான் இதெல்லாம் உள்வாங்கி அப்படியா அப்படியான்னு கேட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நீங்களே இல்லைன்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை சொல்றதுக்கு இன்னொருத்தன் இருக்கிறான் அப்படின்னாலும் அதை உள்வாங்குவதற்கு நீங்க இருக்கணும் இல்ல. அப்ப உண்மையா நீங்க இருக்கிறதுனால்தான் இங்க எல்லாமே இருக்கிறது, இன்க்ளூடிங் நான் முதல் கொண்டு. அதாவது நீங்களே தான் நான், நானே தான் நீங்க. அதுதான் இங்க அத்வைதம் நிலைநாட்டப்படுது. அத்வைதத்தினுடைய ஆழமான உண்மை என்ன அப்படின்னா, உங்களையே நீங்க பாக்குறதுக்கான ஒரு உயர் பரிமாண நிலையை உண்டாக்கும் போது நீங்க உண்டாக்கிய ஊடகம் தான் இந்த உலகம். அந்த ஊடகத்துல நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நான் இந்த பாடி மைண்டு செப்பரேட்டா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையில உங்களுடைய பாடி மைண்டு மூலமா தான் இந்த உலகமே உண்டாக்கப்பட்டிருக்கும் போது அதுல எல்லா பாடி மைண்டும் நீங்களே தான்ங்கிறது புரியும். அப்ப நீங்களே தான் அப்படின்னு புரியும் போது இங்க இங்க நடக்கிறது எல்லாமே வந்து ஒரு தோற்றம் தான். அப்ப இத தோற்றங்கள்ல சீன் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கதாபாத்திரங்கள் மாறலாம், என்ன வேணாலும் நடக்கட்டும். ஆனா இதெல்லாம் உண்மையா இருக்கான்னா இல்ல, விசாரணை பண்ணி பார்த்தா உங்களுடைய அதிஷ்டானத்துல இருக்கு. நீங்க அதிஷ்டானத்துல இப்போ ஓடக்கூடிய இந்த திரைப்படத்தை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வெள்ளை திரை மட்டும் இருக்கும், அந்த வெள்ளை திரை தான் படம் ஓடாது. அதாவது பேஸ்மெண்டா நீங்க சத்து மட்டும்தான் இருக்கீங்கிறத நீங்க உணர்ந்த பிறகு இந்த உலகம் என்பது உங்களுக்கு ஒரு வெற்று பார்வையா மாறிடும். அதாவது இப்போ இதை இன்னும் கொஞ்சம் டெப்தான சப்ஜெக்ட், வெற்று பார்வை. அதாவது இந்த உலகம்ங்கிறது இருக்குன்னு நீங்க கருதினால்தான் இதுல இது இது இன்னது என்று பிரித்து பார்க்கின்ற ஒரு தேவையும் இருக்கு. இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் சத்தாதான் நான் இருக்கிறேன், என்னுடைய அதிஷ்டானத்துல இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு, அது ஆக்ஷன் படமா இருந்தா என்ன, ஹாரர் படமா இருந்தா என்ன, அட்வென்ச்சர் மூவியா இருந்தா எனக்கு என்ன, அது படம் தானே அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அந்த படத்தினுடைய சீன்களுக்கு வந்து நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம போயிடும் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு வந்து இது வெற்று பார்வையா மாறிடும், அவங்க இதுல கவலைப்படாம இருப்பாங்க. அப்ப அதுதான் பேஸ்மெண்ட் வந்து சத்துக்கான உண்மை நிலைப்பாடு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா, அந்த சத்துனுடைய உண்மை நிலை என்னங்கிறத கடந்த ஸ்லோகத்துல பார்த்தோம். சத்து தான் என்னவா இருக்கு, மௌனம். ஏன்னா இங்க சத்து தான் உண்மையா மௌனம். இப்ப நீங்க சத்தா மாறணும்னா என்னவா மாறணும், மௌனமா மாறணும், சைலன்ஸ்க்கு போகணும். அப்ப சைலன்ஸ்னா எப்படிங்க, பேசாம இருக்கிறதானா? அன்னிக்கே சொன்னேன் இல்லைங்க, பேசாம இருக்கிறது சைலன்ஸ் இல்ல. தன்னை உணர்ந்து கொண்ட பிறகு இந்த உலகம் தோன்றாம இருப்பதுதான் சைலன்ஸ். அப்ப இங்க உண்மையான சைலன்ஸ்ங்கிறது என்னன்னா, மனசு அசையாம இருந்தா சைலன்ஸ், மனசு அசைஞ்சுக்கிட்டு இருந்தா அது ஆர்ப்பாட்டமாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நாம் இப்போ நமக்குள்ள இருக்கிற இந்த நிலைப்பாட்டை நம்ம தனிப்பட்ட முறையில் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக விசாரணை செய்து பார்த்தா, இங்கே ஆகாசமே நான் இருப்பதினால்தான் இருக்குது. அப்போ என்னுடைய இருப்பில் தோன்றுகின்ற ஆகாசத்தின் மூலமாக தான் மற்ற பூதங்கள் படைக்கப்பட்டிருக்கு. அப்போ மற்ற பூதங்களின் மூலமாக இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது போல தோன்றினாலும், இந்த இத்தனை தோற்றங்களுக்கும் அதிஷ்டானமாக அடித்தளமாக எது இருக்கிறதோ அதுவே நான் அப்படின்னு நம்மை நாம் உணர்ந்து கொள்கின்ற ஒரு உயர் பரிமாண அனுபவத்தை இந்த ஸ்லோகம் பேசுதுங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு டெப்தான சப்ஜெக்ட்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்போ இதுக்கான நிதித்தியாசனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இருப்பை நீங்கள் உணர வேண்டும், அதுதான் பயிற்சி. அதாவது நான் யார் அப்படின்னா, நான் ஒரு சத்து மாத்திரமே அப்படின்னு நீங்கள் உங்களுடைய இருப்பின் தன்மையை நீங்கள் இருத்தி வைத்து கொள்ள வேண்டும். அதாவது இங்கு சொல்லக்கூடிய நிதித்தியாசனத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, நான் இருக்கிறேன் என்கின்ற தன்னுடைய இருப்பின் தன்மையை இருத்தி வைத்துக் கொள்ளுகின்ற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை இந்த இடத்துல பேசுறாரு வித்யாரண்யர். அப்போ அப்படி இருக்கக்கூடிய என்னுடைய இருப்பினாலே இங்க ஆகாசம் முதல் கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்மையை புரிய வைக்கிறாரு. அப்ப அப்படிப்பட்ட ஆகாசம் அவருடைய பாஷையில் அது வெட்ட வெளியாக இருந்தாலும், அந்த வெட்ட வெளியிலே ஒன்றுமே படைக்கப்படவில்லை என்று சொன்னாலும், அந்த படைக்கப்படாத வெட்ட வெளியை வந்து பௌத்த மதம் புத்த மதம் அதை சூன்யம் என்று சொன்னாலும், அது சூன்யத்துக்கும் அப்பாற்பட்டு சூன்யம் என்று சொல்கின்றவன் யார் என்று ஒரு கேள்வியை நாம் எழுக்கும் போது, அதை சூன்யம் என்று ஒருத்தர் சொல்றதுக்கும் அங்க அடித்தளம் இருக்கணும், அது வெட்ட வெளி அப்படின்னு சொல்றதுக்கும் அங்க ஒரு அடித்தளம் இருக்கணும். அப்போ அதை சொல்லுகின்ற அடித்தளம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டா, அது அறிவு தான் அடித்தளம். அப்போ நான் இருப்பதினால் அப்படின்னா நான் யார், நான் அந்த அறிவு. அப்போ நீங்க கடைசியா எங்க வந்து நிக்கணும், அந்த இருப்புங்கிற பேஸ்மெண்ட்டே வந்து அறிவு தாங்க. இதை சொல்லத்தான் வருது இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் எதை சொல்ல வருதுன்னா, சத்து சத்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களா, அது என்னங்க கொஞ்சம் தெளிவா தான் சொல்லுங்களேன் அப்படின்னா, சித்து சித்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. நமக்கு புரிய மாட்டேங்குது, சித்து சித்துன்னா சித்து வேற சத்து வேற அப்படின்னு நம்ம திருப்பி திருப்பி கன்ஃபியூஷனுக்கே போயிட்டு இருக்கோம். அது புரிய வைக்க முயற்சி எடுக்குது, ஆனா அந்த சித்து தான் நீ சொன்ன உடனே நாம மைண்டுக்கு போயிடுறோம், சத்துக்கு போக மாட்டேங்கிறோம். இங்க ப்ராப்ளம் புரியுதுங்களா? இதுதான் விளக்க முடியாதுன்னு சொல்லுது. அனிர்வச்சனியம் ஏன் சொல்லுதுன்னா, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயங்க. இது ரொம்ப இன்டெப்தா போய் தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகளுக்கு தான் புரியும். சாதாரண நபர்கள் இது அவ்வளவு சீக்கிரம் உள்வாங்க முடியாது. அப்ப உள்வாங்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டால், இதை விசாரித்து பார்த்து விவேகத்தினால் தான் உள்வாங்க முடியும். விவேகம் இல்லாதவர்கள் இதை புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா அதுதான் இந்த பாடத்தினுடைய உயர் பரிமாண அறிவு நிலை, அதுதான் பிஹெச்டி சப்ஜெக்ட். நான் திருப்பி திருப்பி பிஹெச்டி சப்ஜெக்ட்னு சொல்றது காரணம் என்னன்னா, இந்த சப்ஜெக்டுக்குள்ள வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கெப்பாசிட்டியை நம்ம வளர்த்திக்காம, நம்ம இதுல வந்து உட்காந்து பாடம் கேட்டா நமக்கு இது புரிஞ்சிக்கவே முடியாம ஒரு காம்ப்ளிகேட்டடா தெரியும். ஆனா ஏதோ சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு போவோம், படம் பார்த்துட்டு போற மாதிரி வேணா போயிடலாம், ஆனா பயன் கொடுக்காது இல்லையா? அப்ப ரொம்ப டெப்தா நீங்க விசாரணை பண்ணி பார்த்தா இங்க என்ன சொல்ல வராருன்னு திருப்பி சொல்றேன். அதாவது சத்து மாத்திரமே இருக்கிறது, அதுவே நீ அப்படின்னு சொல்லிட்டாரா? அப்ப அந்த சத்து தான் நான் நம்மளை நம்ம உணர்ந்தா, நான் யார் அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்டா, நான் இருக்கிறேனுங்கிற தன்னுணர்வை நான் சத்துன்னு சொல்றேன். அப்போ அந்த தன்னுணர்வினுடைய தன்மை என்ன அப்படின்னா, அதுதாங்க சித்து. அந்த சத்து சும்மா இல்லை, அது அறிவா இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட அறிவின் அதிஷ்டானத்தில் அனைத்தும் அறியப்படுகிறது. அனைத்தும் அறியப்படுகின்றதுல அதை வெட்ட வேலின்னு சொன்னாலும் சரி, சூன்யம் என்று சொன்னாலும் சரி, அவன் யார்? வெட்ட வேலி என்று சொல்பவனும் அதே சத்து, சூன்யம் என்று சொல்பவனும் அதே சத்து. ஆக நீ புத்த மதத்தை சார்ந்தவனாக இருந்து விட்டு போ, அல்லது சனாதன தர்மத்தை சார்ந்தவனாக இருந்து விட்டு போ, ஆனால் அதிஷ்டானம் என்ன என்பதை அறிந்து கொள். அப்ப அதிஷ்டானமாக சத்து மாத்திரமே இருக்கிறது, அது அந்த தூய அறிவு மாத்திரமே. அகம் பிரம்மாஸ்மி, நானே அந்த அறிவு என்று தன்னை யார் ஒருவன் தன்னுள் உணர்கிறானோ அவனே அந்த இருப்பு. அந்த சித்தின் மூலமா தன்னை உணர்ந்து கொண்ட மறுவினாடி அந்த சத்தாக மாறுகிறான். அந்த நிலை அவனுடைய நிலைப்பாடு, அந்த நிலை தான் ஆனந்த நிலைப்பாடு. அந்த சத்து சித்து ஆனந்தமே பிரம்மத்தினுடைய நிலைப்பாடு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பிரம்மானந்த நிலை என்பது தன்னைத்தான் உணர்ந்து தன்மயமாய் நிற்கின்ற நிலையிலே இங்கு தோன்றுகின்ற ஆகாசம் முதற்கொண்டு எல்லாம் என்னுடைய இருப்பினாலேயே இருக்கிறது. ஆகவே அந்த வெளி என்று ஒன்றை நான் சொன்னாலும், சூன்யம் என்று நான் ஒன்றை சொன்னாலும், சொல்பவன் யாரோ அவனே நான் என்ற என்னுடைய இருப்பை, என்னுடைய அதிஷ்டானத்தை என்றுமே நான் இழக்க முடியாது என்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை இந்த இடத்துல சொல்லி இதை நீ நடைமுறைப்படுத்தி பார் என்று இங்க நிதித்தியாசனமா முன்வைக்கிறாரு. அப்ப இந்த இருப்பு எங்கிருந்து வருகிறது என்று விசாரித்து பார், பொருளை விடுத்து உன்னுடைய இருப்பை கவனித்து பார் அப்படின்னு இங்க நிதித்தியாசனத்துல புரிய வைக்கிறாரு. அப்ப நம்ம இங்க என்ன உறுதி செய்து கொள்ள வேண்டும் இந்த செயல்படி அப்படின்னா, இருப்புதான் முதன்மை. அந்த இருப்பின் மூலமாக அறியப்படுகின்ற அறியப்படும் பொருட்கள் இருக்கிறது அல்லவா, அது ஆகாசமாக இருக்கட்டும் அல்லது அங்கு ஒன்றுமே இல்லை என்று சூன்யமாக இருக்கட்டும், அது எல்லாம் என்னுடைய இருப்பினால் சொல்லப்படுகின்ற வெளிப்பாடுகள், அவ்வளவுதான். நான் இருப்பதினால் அதை சொல்ல முடிகிறது. அது வெட்ட வெளி என்று சொல்லலாம், சூன்யம் என்று சொல்லலாம், அறிவு என்று சொல்லலாம், ஆகாசம் என்று சொல்லலாம், பஞ்சபூதங்கள் என்று சொல்லலாம், சிவம் என்று சொல்லலாம், விஷ்ணு என்று சொல்லலாம், என்ன வேணா நீங்க அதுக்கு பேர் வச்சுக்கோங்க. ஆனா அத்தனையும் என்னிருப்பில் இருக்கின்றவைகள். ஆகவே இவைகள் எல்லாவற்றுக்கும் அதிஷ்டானமாய் எது இருக்கிறதோ அதுவே நான் அப்படின்னு தன்னை யார் ஒருவன் உணர்ந்து கொள்கிறானோ அவன் தாங்க பிரம்மம், அவன் தாங்க ஞானி. அதுதாங்க இந்த ஸ்லோகம் வந்து ஹைலைட்டடா நமக்கு ப்ரூவ் பண்ணுது. அப்ப இந்த ஸ்லோகத்தின்படி சாதகனுக்கான உபதேச குறிப்பு என்ன அப்படின்னா, ஆகாசத்தை மிக நுண்ணிய உண்மை என்று பிடித்து கொள்ளக்கூடாது. ஏன்னா ஆகாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்ணுக்கு புலப்படாததே, அது வெட்ட வெளி, அது எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிறது, அது வெளியே இருப்பதனால் மகா ஆகாசம், அது குடத்துக்குள்ள வந்ததுனால கட ஆகாசம், அப்ப அதனால வெளியிருந்தா அது பரமாத்மா, எனக்குள்ள இருந்தா அதுக்கு பேரு ஜீவாத்மா, அப்படி இப்படின்னு போட்டு கண்ட விஷயங்களை உள்ள ஏத்தி வச்சுக்கிட்டு இந்த விவகாரத்துக்குள்ள போய் சிக்கிக்கொள்ள கூடாது. இதுதான் சாதகனுக்கான உபதேச குறிப்பு. அப்ப இங்க எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அது ஜீவாத்மான் என்று சொல்லக்கூடிய உங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு ஆகாசமா இருந்தாலும் சரி, இல்ல உடம்புக்கு வெளியே இருக்கக்கூடிய மகா ஆகாசமா இருக்கக்கூடிய பெரிய ஈஸ்வர தன்மையே நீங்க சொன்னாலும் சரி, அது எல்லாம் கூட உங்களுடைய இருப்பினாலே இருக்கின்ற தோற்றம் மட்டுமே. அப்ப இருக்கிறது என்ற உணர்வை எப்போதும் இழக்காமல் நீ பின்தொடர்ந்தால் நீ அந்த சத்திடம் நேரடியாக செல்வாய் அப்படிங்கிற ஒரு அருமையான உபதேசத்தை தான் இந்த ஸ்லோகத்துல வித்யாரண்யர் வைக்கிறார். அதைத்தான் நம்ம இவ்வளவு தூரம் விரிவா உங்களுக்கு பேசுறோம். ஏன்னா இது வந்து ரொம்ப இன்டெப்தான சப்ஜெக்டு. அதாவது சத்தா இருக்கிறேங்கிறத நாம கண்டுபிடிக்கிறதுல இருக்கிறதுல தான் நமக்கு பிறவா பெருநிலை. அதாவது சத்து அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து இருப்பு என்று பெயர். அப்படி என்றென்றும் இருக்கின்றவன் தன்னை சத்து என்று உணர்ந்து விட்டால் அவன் சாக மாட்டான். ஏன் சாக மாட்டான்? சத்து தான் வந்து இல்லாம போனா செத்து போயிட்டான்னு சொல்றோம் இல்லையா, சத்து போயிடுச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம். அதுதான் மறுவி செத்து போயிடுச்சுன்னு சொல்றோம். அது செத்து போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, செத்து போயிடுச்சுங்கிற வார்த்தை வந்து மறுவிடுச்சு, சத்து போயிடுச்சு அப்படின்னா அதனுடைய சக்தி போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப அந்த சக்தி சத்து அப்படிங்கிற எல்லாமே அந்த ஒரே இருப்பை தான் முன்னிறுத்தி பேசப்படுகிறதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க உங்களுடைய அதிஷ்டானத்துல நான் தான் சத்து என்று உங்களை ஒரு முறை உணர்ந்து விட்டால் போதும், அவ்வளவுதான், நீங்க வருவதும் இல்லை போவதும் இல்லை. அப்ப இங்க வந்துட்டு போனா தானே நம்ம சத்து போயிட்டே செத்து போயிட்டேன்னு சொல்றதுக்கு. அப்ப அது செத்து போறது வந்துட்டு போறதெல்லாம் எது, தோன்றி மறையக்கூடிய உடல்கள் தான். ஆனா சத்து வருவதும் இல்லை போவதும் இல்லை. அப்ப சத்துக்கு என்றும் இழப்பே கிடையாது. அப்ப அது என்றென்றும் இருக்கிறது, சாஸ்வதமா இருக்கிறது, சத்தியமா இருக்கிறது, நித்தியமா இருக்கிறது, நிதர்சனமா இருக்கிறது. அப்ப அதுதான் இருப்பு. அப்ப அப்படிப்பட்ட அதுவே நான் என்று எந்த ஒரு தனி மனிதன் இப்படிப்பட்ட ஒரு ஊடகத்தை வைத்து கொண்டு தன்னுள் உணர்ந்து கொள்கிறானோ அவன் பிரகாசிக்கிறான், அவன் மீண்டும் பிறக்க மாட்டான். ஏன்னா அவனே அந்த தூய அறிவு, ஆத்மா, பிரம்மம். அதை தான் இங்க ஆழமா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க இந்த இடத்துல பூத விவேகம் நமக்கு என்ன புரிய வைக்குதுன்னா, நம்முடைய அடித்தளத்தை தெளிவாக காட்டி கொடுக்கிறது. ஏன்னா பஞ்சபூதங்களினுடைய அடிப்படையில நீ ஆகாசம்தான் நான் என்று நீ இதுவரை நினைத்து கொண்டு இருப்பாயானால் அது கூட நீ இருப்பதினால்தான் இருக்கிறது என்ற அடுத்த உயர்பரிமாண அறிவு நிலைக்கு வந்துவிடு அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இந்த ஸ்லோகம் நமக்கு வெளிப்படுத்துறதுனாலதான் பஞ்சதசி வந்து எல்லாத்துக்கும் முதல் பாடம் என்று நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருந்தாலும், இந்த பஞ்சதசி படிச்சுட்டா வேதாந்தத்தினுடைய அத்தனை அம்சங்களும் புரிய வருகின்ற ஒரு மிகப்பெரிய கடைசி பாடம் என்றுதான் நம்ம பஞ்சதசையை பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் பஞ்சதசி தான் பேசிக்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பஞ்சதசி தான் டெப்தான பாடம், அதாவது பிரம்மசூத்திரம் மாதிரி. இதெல்லாம் பிரம்மசூத்திரம் மாதிரி. பிரம்மசூத்திரம் கூட இவ்வளவு கிளியரா கொடுக்காது, இங்க பஞ்சதசி இவ்வளவு கிளியரா கொடுக்கும். பட் இது எடுத்து புரிய வைக்கிறதுலதான் விசேஷமே இருக்கு, புரிஞ்சுக்குங்க. அப்ப இந்த செயல் ரெண்டே செயல் தான் இன்னைக்கு பார்த்துருக்கோம், 53 54. இப்ப 54 என்ன சொல்ல வருதுன்னா, ஆகாசம் முதல் கொண்டு இங்கு காணப்படுகின்ற விவகாரங்கள் எல்லாம் என்னுடைய இருப்பினாலேயே இருக்கிறது, ஆக நான் மட்டுமே இருக்கிறேன். ஐஎம்னஸ் சத்து தான் நான் என்று தன்னை உணர்வது மட்டும்தான் இங்கு சாத்தியமாக்கப்பட வேண்டிய சாரம் என்று இந்த 54வது ஸ்லோகம் நமக்கு நிரூபணம் செய்வதாக நம்ம பார்த்து இதோட வகுப்பை இன்றைக்கு நிறைவு செய்வோம். ஏன்னா 55க்கு போனா டைம் பத்தாது, ஏன்னா நான் ஒவ்வொரு ஸ்லோகமும் அரை மணி நேரம் ஆகுது. ஆகவே இந்த இடத்துல இப்படி நீங்க புரிஞ்சுக்கீங்க. அப்ப நீங்க யாருன்னா சத்துன்னு தான் சொல்லணும். அப்ப சத்துன்னு சொல்ற உங்களுடைய பிரகாசம் எப்படி சித்தா வெளிப்படுது? அப்ப இங்க பார்ப்பதெல்லாம் உங்களுடைய இருப்புனால இருக்குது. அது ஆகாசமா இருக்கலாம், பூமியா இருக்கலாம், சூரியனா இருக்கலாம், சந்திரனா இருக்கலாம், எது வேணா, எறும்புல இருந்து யானை வரைக்கும் நீங்க இந்த உலகத்துல எதை வேணா பார்க்கலாம், எல்லாம் என்னுடைய இருப்பினாலேயே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மைய காட்டி கொடுக்குது இந்த ஸ்லோகம். அப்படிப்பட்ட நான் சத்து மாத்திரமே, அந்த சத்துனுடைய பிரகாசம் தான் சித்து. அப்ப அந்த சித்து தான் இங்க வெளியா ஆகாசமா விரிஞ்சி அதன் மூலமா இந்த பஞ்சபூதங்கள் படைக்கப்பட்டு இந்த பிரம்மாண்ட உலகம் தோன்றுகிறது. அப்ப இங்க இந்த அத்வைத வேதாந்தத்தினுடைய உட்பொருளை உள் வாங்கி பார்த்தா அதுதாங்க மாயா, இந்த ஆகாசம் தாங்க மாயா, அதுதாங்க மனசு, இதுதாங்க லீலை, இதுதாங்க இந்த பிரபஞ்சத்தினுடைய லீலை. இப்பதான் அதனுடைய சீக்கிரட்டை உங்ககிட்ட உடைக்கிறேன். நீங்க ஆகாசத்தை எப்படி பார்க்க முடியாதோ அது மாதிரிதான் இந்த உலகம் படைக்கப்பட்டு விவகாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிற மனசு இந்த அறிவின் அதிஷ்டானத்துல இருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க இருப்பதினால்தான் இங்க இதெல்லாம் படைக்கப்பட்டிருக்குங்கிற அந்த ஆழமான உண்மை புரியும். அப்ப அதுதான் இங்க இவ்வளவு பெரிய அருமையான விஷயத்தை இந்த ஸ்லோகங்கள் நமக்கு நிரூபணம் செய்து. அப்ப இதை நல்லா உள்வாங்கிக்குங்க. நம்ம அடுத்த வகுப்புல மீண்டும் சந்திப்போம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத் சத்.
நன்றிங்க ஐயா.
நன்றிங்க ஐயா. நன்றிகள் ஐயா.